SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
தமிழ் மொழியில் வெளியான மிகச்சிறந்த திரைப்படங்களுக்கான தமிழக அரசின் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 2009 முதல் 2012 ஆண்டு என்று 4 ஆண்டுகளுக்கான விருதுகளை தமிழக அரசு ஒட்டுமொத்தமாக அறிவித்துள்ளது. பசங்க, மைனா, வாகை சூடவா, வழக்கு எண் 18-9 எனும் இந்த 4 படங்களும் தமிழக அரசின் விருதுகளை பெறும் திரைப்படங்கள். நாம் கடந்த ஆண்டுகளில் இந்த திரைப்படங்களின் இயக்குநர்களை நேர்முகம் கண்டிருந்தோம். அந்த நேர்முகங்களிலிருந்து சில பகுதிகளை தொகுத்து இன்று உங்கள் முன்வைக்கிறோம். முதலில் 2009 சிறந்த திரைப்படமாக பசங்க திரைப்படம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. பசங்க திரைப்படத்தின் இயக்குனர் பாண்டிராஜ் அவர்களை நாம் அப்போது நேர்முகம் கண்டபோது அவர் இப்படி கூறியிருந்தார்.
கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இந்த அளவுக்கு ரீச் ஆகும் எதிர்பார்க்கல. அதான் கண்டிப்பா ஒரு ஹிட் படமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எது நம்பினோம்னா நல்லா ஃபுல்லா காமெடியா இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியா ரீச் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு அந்த நம்பிக்கையில எடுத்தோம். ஆனா இப்ப வந்து அது நல்ல பெரிய லெவல்ல ரீச் ஆயிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
பொதுவாகவே தமிழ் திரைப்படங்களை பின்னோக்கி பார்த்தால் சிறுவர்களை ஒரு விடலைகளாக காமிப்பது அல்லது காதலுக்கு தூது போகின்றவர்களாக காண்பிப்பது இப்படித்தான் அணுகியிருக்கின்றார்களே தவிர அவர்களின் பிரச்சனைகளை மையப்படுத்தி பல திரைப்படங்கள் வந்ததில்லை. அப்படியான ஒரு சூழலில் சிறுவர்களின் பிரச்சனையை மையப்படுத்தி இப்படி ஒரு படம் எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி உருவானது?
அதுதான் இப்ப நீங்க எப்படி இந்த விமர்சனம் பண்றீங்களோ அதே மாதிரிதான் எல்லாருமே இந்த ஒவ்வொரு மீடியாக்கள் உள்ள எல்லாருமே இதை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைகளை வந்து குழந்தைகளாவே யாரும் காமிக்கிறது கிடையாது, குழந்தைகளை வந்து வேற மாதிரிதான் மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வரும். நான் ஸ்டாண்டர்டா இருக்கும்போது இந்த குழந்தைகளை வச்சு படம் எடுக்கும்போது அந்த படத்தை பத்தி எப்படி இப்படி விமர்சனம் எல்லாம் வந்தது அப்படிங்கறத எனக்கு தெரிஞ்சதுனால நான் வந்து சில்ட்ரன் பிலிம் பண்றோம், அந்த தப்ப நம்மளும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறத தெளிவா இருந்தேன். குழந்தைகளை இதை வந்து குழந்தைகளைத்தான் காமிக்கணும் அப்படிங்கறதுலயே முடிவா இருந்தேன். அதுக்காகவே ஒரு 2-3 வருஷம் குழந்தைகளோடயே வாழ்ந்து அந்த ஊர்லயே போய் பசங்க எப்படி பேசுவாங்க, குழந்தைகளுடைய இன்னைக்கு ட்ரெண்டுக்கு எப்படி இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்களை நான் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படித்தான் பசங்க கதை இது பண்ணேன். படத்திலேயே வந்து அந்த பசங்க அதை பத்தி படம் பண்ணும்போது அதுல எதுக்கு லவ் ட்ராக் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அப்படிங்கறதுலயே நான் இதுவா இருந்தேன். ஆனா அந்த லவ் ட்ராக் பண்ணாதான் இந்த படத்துக்கு வந்து கொஞ்சம் கமர்ஷியலாவும் மற்ற ஆடியன்ஸையும் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அதையும் உள்ள தெளிச்சேன். அதுல வந்து எந்த வெல்காரிட்டியோ அதுல வந்து பாக்குற சின்ன பசங்களை எதுவும் பாதிச்சக்கூடாது அப்படிங்கிற தெளிவா இருந்தேன். அதுக்காகத்தான் அந்த போர்ஷனையும் வந்து ரொம்ப காமெடியா பண்ணேன். அதனால வந்து குழந்தைகள் படம் எடுக்கணும் அப்படிங்கிறத விட அதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத நான் யோசிச்சதுனாலதான் இந்த அளவுக்கு அதை ஓரளவுக்கு கொண்டு வர முடியுது என்னால.
இப்ப பசங்க திரைப்படத்துல எந்த கருத்தை நீங்க அதிகமாக வலியுறுத்தியதாக உங்களுக்கு படுகிறது?
படத்துல வந்து குழந்தைகளை வந்து குழந்தைகளை காமிச்சிருக்கோம். அது நான் சொன்ன வந்த மெசேஜ் என்ன அப்படின்னா எல்லாருமே எல்லாருடைய மனசுமே வந்து ஒரு துணூண்டு பாராட்டுக்கு தான் ஏங்கி கிடக்கு. அதை வந்து எல்லாரும் என்கரேஜ் பண்றதே கிடையாது. நம்ம வந்து யாரும் வந்து ஒரு சின்ன விஷயங்களை யாரும் என்கரேஜ் பண்றது கிடையாது. அதனால என்கரேஜ் பண்ணுங்க அப்படிங்கறதான் படத்துக்குள்ள வரும். அங்க அப்படியே ஒரு மனிதனுக்கு வந்து என்கரேஜ் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத அந்த விஷயத்துல சொன்னேன். அப்புறம் குழந்தைகளை வச்சு சொல்றதுனால குழந்தைகள் வந்து யாரால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ், நம்ம அந்த சுற்றுச்சூழல் தான் அதனாலதான் பாதிக்கப்படுறாங்க. எனக்கு நல்ல இது வராததே காரணம் வந்து நம்ம சரியா அடிப்படையில நம்ம சரியா இல்லாததுனாலதான் குழந்தைகள் எனக்கு சரியா வரல அப்படிங்கிற ஒருனாலதான் அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வச்சு பசங்களை வச்சு கூட சண்டை போடாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல வந்தேன்.
பொதுவாகவே முதற் படமே மாபெரும் வெற்றி படமாக எல்லோருக்குமே அமைவதில்லை. அந்த வகையில் உங்களுக்கு பசங்க திரைப்படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைந்துள்ளது, இதை எப்படி பார்க்கின்றீர்கள்?
ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000-1,00,000 கூட சொல்லலாம் அவ்வளவு பேர் சினிமாவுக்குள்ள இருக்கான். அதுல வந்து டைரக்டர் டிபார்ட்மெண்ட் ஒரு 50,000 பேர் இருப்பாங்க. அதுல வந்து ஒரு 10,000 பேர் தான் அசிஸ்டன்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த 10,000 பேர்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 50-40 பேருக்கு தான் வாய்ப்பு கிடைக்குது. அதுல வந்து ஒரு 3 பேரோ 2 பேரோ அவரேஜ் கிட்டு கொடுக்குறோம். அதுல ஒரு டைரக்டர் தான் ஹிட், ஒரு பெரிய ஹிட் அப்படிங்கறது கிடைக்குது. அதனால எல்லாருமே போராடி இதுன்னு தான் வர்றோம். ஃபர்ஸ்ட் படம் ஹிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற போராடுறது தான் எல்லாருமே வர்றோம். அது சில நேரங்கள்ல மிஸ் ஆயிடுது. என்ன சொல்றது, எல்லாருமே போராடுறோம். அதுல ஒரு சில பேரு தான் அது சரியா அமையுது. அது என்ன படைப்பு தான்.
ஆனந்தம் அதற்குள்ளே தேடி
அடுத்ததாக 2010 சிறந்த திரைப்படமாக மைனா எனும் திரைப்படம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மைனா திரைப்படத்தின் இயக்குனர் பிரபு சாலமன் அவர்களை நாம் அப்போது நேர்முகம் கண்டபோது பிரபு சாலமன் அவர்கள் இப்படி குறிப்பிட்டிருந்தார்.
இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையணுன்றதுக்காக முதல் நாளிலிருந்து அந்த உழைப்பு வந்து எனக்கு தெரியும். இது மாபெரும் வெற்றியை நோக்கி உழைப்பா இருக்குன்றத உணர்ந்து புரிந்து கண்டிப்பா மக்கள் வந்து பெரிய அங்கீகாரம் கொடுப்பாங்கன்ற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட கர்த்தரின் ஜெபத்தோட இந்த ப்ராஜெக்ட் வந்து எடுக்கப்பட்டது. அந்த வெற்றியும் அது அடைஞ்சிருக்கு.
அதாவது திரைப்பட துறையில் நீங்கள் துவங்கிய இடம் டூப் நடிகர், இப்போது வந்து நிற்கும் இடம் வெற்றி பட இயக்குனர். இந்த சாதனையை நினைக்கும் போது உங்களுக்கு என்ன சொல்ல தோன்றுகிறது?
இல்ல என்னன்னா நான் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா சக்சஸ் இஸ் நாட் த டெஸ்டினி. நிறைய பேர் வந்து வெற்றி அடைஞ்சோன்னு ரிலாக்ஸ் ஆயிடுறாங்க, அது கிடையாது. வெற்றி என்பது நம்மளோட வாழ்க்கை பயணத்துல ஒரு பகுதி தான். ஸோ நம்ம உழைப்பு மட்டுமே வந்து கடைசி வரைக்கும் நிரந்தரம். கடுமையான ஒரு பொறுப்புணர்ச்சியோடு ரொம்ப சின்சியரான அந்த ஹார்ட்ஷிப் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு வரும். நான் எப்போதுமே வந்து ஐ மஸ்ட் பி அன்யூஷுவல்னு நினைப்பேன். யூஷுவலான ஒரு ரூட்டை நான் எடுக்க விரும்பலை. சினிமாவில் பார்த்தீங்கன்னா இப்படிதான் படத்தோட ஓப்பனிங்கோட ஹீரோ இன்ட்ரடக்ஷனு, அடுத்தது ஹீரோயின் இன்ட்ரடக்ஷனு, இப்படிதான் கதைக்களம் இருக்கணும், இதை சுற்றி தான் ஒரு ரவுடி பிரச்சனை, இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ இதுலேருந்து நான் வேறுபட்டு இருக்கணும் என்று ஒரு திரைக்கதையை அமைத்தேன். இந்த திரைக்கதைக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட உழைச்சேன். உதிரிப்பூக்கள் மகேந்திரன் சார் சொன்ன மாதிரி த பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேன்றது ரெண்டே கால் மணி நேரம் பார்வையாளனை சுவாரஸ்யமா வச்சுக்கிறதுக்கு தான் சிறந்த திரைக்கதை என்பது பெயர். திரைக்கதைக்குன்னு ஒரு ஃபார்முலாவே கிடையாதுன்னு சொன்ன பாக்யராஜ் சார் போல இவங்களோட அந்த முன்னோடிகள்லாம் எடுத்துக்கிட்டு நான் உழைக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு என்னோட வித்தியாசமான திரைக்கதைக்கு மிகப்பெரிய ஒரு அப்ளாஸ் கிடைச்சிருக்கு.
வீசும் காத்தும் கூவும் குயிலும் நினைச்சது கிடைக்கும் உள்ள
அடுத்ததாக 2011 சிறந்த திரைப்படமாக வாகை சூடவா எனும் திரைப்படம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வாகை சூடவா திரைப்படத்தின் இயக்குனர் சர்க்குணம் அவர்கள். அவரை நாம் அதற்கு முன்பு நேர்முகம் கண்டிருந்த போது சர்க்குணம் அவர்கள் தனது பின்னணியை இப்படி கூறியிருந்தார்.
அந்த காலகட்டத்தில் என்னாச்சுனாக்கா என் தந்தி அப்ப அவன் வந்து ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தான், இந்த மாதிரி எங்க ஸ்கூல்ல சின்னதெல்வி படத்துல வர தூளியில நடத்த வானத்தின்களுக்குங்கிற பாட்ட ஒரு பையன் வந்து வரிகள் மாத்தி ஸ்கூலோட பெருமைகளையும் ஆசிரியர் மாணவர்களோட பெருமையையும் சொல்ற மாதிரி அந்த பாட்டை மாத்தி பாடி ஒருத்தன் படிச்சுவாங்க. நான் அந்த டைம்ல எங்க ஊர்ல ஒரு ஆண்டு நடந்துச்சு, நான் ஸ்கூல் லைஃப் தான் முடிஞ்சு போச்சு. நமக்கு நாங்க பெரியமரத்துல இருக்கும்போது சரி நம்மளால நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி யாருக்காவது எழுதி பாட வைக்கலாமேன்னு சொல்லிட்டு எங்க பெரியமரத்துக்கு பக்கத்துல இந்த ஒரு பொண்ணுகிட்ட எழுதி கொடுத்தேன். அந்த பொண்ணு போய் பாடிச்சு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அந்த பொண்ணுக்கு முதல் பரிசு கிடைச்சது. அப்ப எல்லாம் யார் எழுதி கொடுத்தது நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொன்னோன்னா சர்க்குணம் தான் எழுதி கொடுத்தோன்னே எல்லாரும் நல்லா இருக்கு நல்லா இருக்குனாங்க. சரி ஒரு நம்மளும் ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுலதான் கிளம்பி வந்தோம். ஏன்னா நமக்கான சினிமாங்கிறது வந்து முக்கியமான இயக்குநர்களோட பரிச்சயமா அப்ப இல்லை. அப்படி சொன்னா போய் தான் எல்லாருமே மேக்சிமம் பாத்தீங்கன்னா பாரதிராஜா மணிரத்னம் பாக்கியராஜ் இந்த மாதிரி டேரக்டர்களை பார்த்தா கிளம்புவாங்க. எனக்கு பிடிச்ச டேரக்டர்கள் இந்த மூணு பேரும் தான். ஆனா நான் பாத்து கிளம்புற சினிமாக்கள் சாதாரண சினிமா அப்போ நல்ல சினிமா தான், பட் ஒரு மிகப்பெரிய படம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி படங்கள் தான் என்ன சினிமாக்களுக்கு இதயம் நான் பேச நினைக்கலாம் மாதிரியான படங்கள் தான் கொண்டு வந்தது. இங்க வந்த அப்புறம் தான் பாரதிராஜா பத்தியும் பாக்யராஜ் பத்தியும் மணிரத்னம் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு அதுல ஈடுபாடு கட்ட முடிஞ்சது.
சரி நீங்க யாரோட அசிஸ்டண்டா சேர்ந்தீங்க?
நான் வந்து ஃபர்ஸ்ட் ரைட்டர் கலைமொழி சார் அசிஸ்டண்டா இருந்தேன். அதுக்கப்புறம் கிரீடம் விஜய் அசோசியேட் டைரக்டரா வேலை பார்த்தேன். அப்புறம் நான் இண்டிவிஜுவலா விளம்பர படங்கள்லாம் நிறைய இயக்குனேன்.
யதார்த்தத்தை மையமாக வைத்து வரும் திரைப்படங்களில் சில மிக பெரும் வெற்றியை பெறுகின்றன. அப்படி என்றால் தமிழ்நாட்டில் ரசிகர்களின் ரசிப்பு தன்மை மாறி வருவதாக உங்களுக்கு படுகிறதா?
அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது யதார்த்த சினிமாக்கள்ங்கிறது இப்ப ஒண்ணு சமீபத்துல தோன்றது இல்ல, அது ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு விஷயங்களையும் உடைச்சிருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா சீதர் சார், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சிவாஜி சார், எம்ஜிஆர் சார் காலகட்டத்திலேயே நாகேஷ் சார் மாதிரி ஆட்களை ஹீரோக்களா வச்சு சினிமாவில வந்து பாலச்சந்தர் சார் புதுசு பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு புது ட்ரெண்ட் செட்டர் பாரதிராஜா உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் டெக்னாலஜி வச்சு சினிமாவை இன்னொரு பக்கம் எடுத்துட்டு போனாரு மணிரத்ன சார். ஸ்கிரீன் பிளேல பாக்கிற சார் ஒரு பக்கம் கலக்கினாரு. மகேந்திரன் சார், பாலமந்திர சார், இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இது வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து அடி போட்டு கொடுத்தது யதார்த்த சினிமாக்களுக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அதிக நிறைய பேர் இருக்காங்க, அதுல அதிக பங்கு பாரதிராஜா சார் தான் சாரும்.
சரி சரி சார, காத்து வீசும் போது சார, பார்த்து பேசும் போது சார, பாம்பு போல நெஞ்ச சத்தம் போடுதே. சரி சரி சார, காத்து வீசும் போது சார, பார்த்து பேசும் போது சார, பாம்பு போல நெஞ்ச சத்தம் போடுதே. போன நெஞ்ச தைக்க ஒத்த பார்வை பார்த்து செல்லு மொத்த சொத்தை எழுதி தார மூச்சு உட்பட. இத்து போன
அடுத்து 2012 ஆண்டின் சிறந்த திரைப்படமாக வழக்கு எண் 18-9 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவர்கள். இந்த திரைப்படம் குறித்து பாலாஜி சக்திவேல் நம்முடன் அப்போது இப்படி பகிர்ந்து கொண்டார்.
அதாவது இந்த படம் வந்து வர்த்தக ரீதியாக வெற்றி பெறணும் அப்படிங்கிற கட்டாயம் இருந்தா கூட, நீங்க வந்து இந்த திரைப்படத்துல கவர்ச்சியை வந்து காட்டுறதுக்கு அல்லது ஆபாசமா காட்டுறதுக்கு, செக்ஸை காட்டுறதுக்கு பல வாய்ப்புகள் அந்த கதையோட்டத்திலேயே இருந்தா கூட, நீங்க திட்டமிட்டே அதை அந்த அந்த கவர்ச்சியை தவிர்த்து இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஊடகங்களும் சொல்லுது, விமர்சகர்களும் சொல்றாங்க. ஏன் அப்படி தவிர்த்தீங்க சொல்லுங்களேன்.
என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இயல்பாகவே ரொம்ப இயல்பாகவே எனக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களை, அதாவது வந்து ஒரு ஒரு வரவேற்புறையில நான் அப்படிதான் பாக்குறேன். ஒரு வந்து ஒரு வரவேற்புறையை காமிக்கிறது, ஒரு பெட்ரூமை காமிக்கிறது, அதோட வந்து நிறுத்தி கொள்வேன். பாத்ரூமை காமிக்கிறத நான் வந்து எப்படி அதை வந்து குறிப்பாக உணர்த்த முடியுமோ அது உணர்த்த முடியும். அது போலதான் இந்த மாதிரியான இருட்டில் நடக்க வேண்டிய இயற்கையான விஷயங்களை அப்படியே விட விரும்புறேன். ஆனால் இருட்டில் நடக்கிற அநியாயங்களை நான் வெளிச்சம் போட்டு காமிக்குவேன். அதுதான் எனக்கு பிரதான முக்கியமே தவிர, இதுவும் அது ஒரு யதார்த்தம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் வந்து பட்டவர்த்தனமா காமிக்க விரும்பல.
இப்போ ஒரே திரைப்படத்தில் வழக்கு எண் 18-3 நீங்கள் வந்து ஆசிட் கலாச்சாரம், செல்ஃபோன் கலாச்சாரம், கந்துவட்டி கொடுமை, மாணவ மாணவிகளின் பருவ வளர்ப்புன்னு பல விஷயங்களை, பல அம்சங்களை, பல பிரச்சனைகளை தொட்டிருக்கிறீங்களே, அது எப்படி சாத்தியப்படுது?
அன்றாடம் செய்தித்தாள படிப்பேன், செய்தித்தாள பகுதி நேர மக்களும் படிப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில தான் என் கதைகளை அங்கேருந்தே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பல பேர் பல நிலைகள்ல இருந்துதான் வந்து சினிமாக்குள்ள வந்து ஒன்றிணைவாங்க. அதுல ஒரு பொதுவான அம்சத்தை வந்து நான் எடுத்துக்குவேன் எப்பவுமே.
வர்த்தக ரீதியாக பெரும் வெற்றி பெற்றிருப்பது மட்டுமல்ல, கலைஞர்களால் ஏகோபித்த முறையில் பாராட்டப்படுகிறது. அப்படின்னா இந்த படத்துக்கு விருது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கா?
நான் உங்களுக்கு வந்து ரொம்ப 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 உள்ளார்ந்தமா நான் வந்து விரும்புறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புறேன். எல்லா மக்களுக்கும் விருது அப்படிங்கிறது வந்து உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு, மதிப்பு இருக்கு அப்படிங்கிற இந்த வார்த்தையே நான் வந்து மிகப்பெரிய ஒரு கௌரவமா கருதுற போது, எனக்கு வந்து அல்டிமேட் வந்து மக்கள் தான். மக்கள் படம் பார்த்துட்டு சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் தான் நான் விருதாக நினைக்கிறேன். இது மிகையல்ல உண்மை. இதற்கு மேல விருது என்பது நான் எப்படி பாக்குறேன்னு அதை அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணி அதை வந்து இந்த கேட்டகரிக்கு அனுப்பிச்சு அதுக்கு வந்து ஒரு அப்படிதான் அங்கீகாரம் கிடைக்கிறதே தவிர நம்ம அப்ளை பண்ணாமல் எந்த விருதும் கிடைக்காது. அது வந்து ப்ரொடியூசரு மற்றவங்க எல்லாம் பண்ணி ஆவலா அதை பண்ணி அது விருது வரும்போது என்னைய விட என்னுடைய ப்ரொடியூசர்ஸும் என்னுடைய சக கலைஞர்களும் அதில் கௌரவிக்கப்படுவத பார்த்து தான் நான் அந்த விருதுக்கு வந்து மகிழ்கிறேனே தவிர, நான் தனிப்பட்ட முறையில் அந்த விருது வாங்குவதுங்கிறது வந்து எனக்கு வந்து அதை விட மக்கள் தான் அப்படிங்கிறதுக்காண்டி இதை நான் சொல்றேங்க.
வானத்தைய எட்டி பொடிப்ப பூமியையும் சுத்தி வருவேன்,
வானத்தைய எட்டி பிடிப்ப பூமியையும் சுத்தி வருவேன், கண்ணக்குழி அழகு நில்தான் கற்பனைய நான் வளர்த்த, நெஞ்சுக்குழி மீது தாண்டி என் நிம்மதிய நாம் போதச்ச, அடிப்பெண்ணே நீயும் பெந்தானோ இல்ல பிரம்மன் செய்த சீலைதானோ.
தமிழக அரசு சிறந்த திரைப்படங்களாக தெரிவு செய்திருக்கும் திரைப்படங்களின் இயக்குநர்கள் முன்வைத்த கருத்து பதிவுகளை அவர்களது எண்ணங்களை செய்யமடுத்தோம்.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.